வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு குறித்த சர்வதேச கண்காட்சியை புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் பயனுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆன்மீகம் மிகவும் இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 6000-க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 61 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு குறித்த சர்வதேச கண்காட்சியை புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியோடு செயற்கை நுண்ணறிவால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள விளைவுகள் குறித்த உச்சி மாநாடும் நடத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு துறையில் சர்வதேச ஒத்துழைப்பை விளக்கும் வகையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட 13 நாடுகளின் அரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. இந்த கண்காட்சியில் மக்கள், பூமி, முன்னேற்றம் ஆகிய 3 கருப்பொருட்களின் அடிப்படையில் 300-க்கும் மேற்பட்ட அரங்குகள் மற்றும் நேரடி செயல்முறை விளக்கங்கள் இடம்பெறவுள்ளன. ஒவ்வொரு தனி மனிதனும் சமநிலையான மற்றும் பயனுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆன்மீகம் மிகவும் இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட அவர், சிவபெருமான் எவ்வாறு பாதுகாப்பு மற்றும் அழிவு ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கிறாரோ அதேபோல் நமது ஆயுதப்படைகளும் இன்று தங்களுக்குள் அச்சமின்மை மற்றும் பொறுமை ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளன என்றார். நமது வீரர்கள் ஒருபுறம் நெருக்கடி காலங்களில் சிவனின் மனப்பான்மையுடன் மனிதாபிமான உதவிகளை வழங்குகிறார்கள், மறுபுறம் தேவைப்படும்போது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளை ருத்ரனின் தீவிரத்துடன் செயல்படுத்துகிறார்கள் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மாநில அரசு தனது 2வது பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று வெளியிட உள்ளது. மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்டு நிதித்துறையின் முக்கிய பங்களிப்புகளை கொண்டுள்ள இந்த ஆவணம் மாநிலத்தின் பொருளாதார செயல்பாடு மற்றும் கொள்கை குறித்த விரிவான மதிப்பீட்டை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வறிக்கையின் புதிய பதிப்பில் பல்வேறு நிபுணர்களால் வழங்கப்பட்ட சிறப்பு கட்டுரைகள் இடம்பெறும் என்றும் அதில் ஒரு பகுதி பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறித்து கவனம் செலுத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகளை மாநில அரசு நிறைவேற்றியுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காலை உணவு திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 22 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருவதாக கூறினார். தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 20 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாநில அரசு அறிவித்தபோது அது சாத்தியமற்றது என்று எதிர்க்கட்சிகள் கூறியதாகவும், ஆனால் திமுக அரசு தொடர்ந்து அத்திட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளிகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 1021 முதுநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சமீபத்தில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்ட அனைத்து முதுநிலை ஆசிரியர்களும் மருத்துவ சான்றுடன் இன்று தங்களுக்கான பள்ளிகளுக்கு சென்று பணியில் சேர உள்ளனர். இதைத் தொடர்ந்து இவர்களுக்கான ஒருநாள் பயிற்சி சென்னையில் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 6000-க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில அரசின் மோசமான நிர்வாகத்திற்கு இதுவே உதாரணம் என்று கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் நடைபாதை வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறுபான்மையினர், மகளிர் சுய உதவிக் குழுவினர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பில் 47 வகையான பறவைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. நீர்நிலைகளில் அதிக அளவில் தண்ணீர் இருப்பது மற்றும் பசுமை பரப்பு அதிகரிப்பால் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பறவைகள் தென்பட்டதாக மாவட்ட வன அலுவலர் திரு இளங்கோவன் கூறினார்.
அரியலூர் மாவட்டத்தில் 2026 ஆண்டுக்கான நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும்படி 14-15 ஆகிய 2 தினங்கள் நடைபெற்றது. இந்த பறவைகள் கணக்கெடுப்பானது மாவட்டத்தில் காப்புக்காடு, பொது இடம், மைனிங் நடைபெற்ற இடம் மற்றும் பல்வேறு இடங்களில் கடந்த ஆண்டு சுமார் 7000 குறைவான பறவைகள் தான் இருந்தது. இந்த ஆண்டு சுமார் 9000 மேற்பட்ட பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது. சுமார் 47 வகையான பறவை இனங்கள் கணக்கில் கொண்டு வரப்பட்டது. அவை தவிர இங்கு ரேர் ஸ்பீசின்னு சொல்லக்கூடிய அரிய வகை பறவைகள் சாம்பல் வயிற்று குயில், சிற்றலார் மற்றும் சாம்பல் கரிசான் என்ற பறவைகள் வந்து ரொம்ப அரிதான பறவைகள் இங்கே காணப்பட்டது.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்றிரவு சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் செய்யப்பட்டன. அதேபோல் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலிலும் மாவட்டத்தில் உள்ள இதர சிவன் கோவில்களிலும் நடைபெற்ற சிவராத்திரி சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நெல்லையப்பர் கோவிலில் மங்கள இசை, சிவவாத்திய இசை, ஆன்மீக சொற்பொழிவு என விடிய விடிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சாயல்குடியிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களின் மேற்கூரையில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் முடிவடைந்தவுடன் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு உற்பத்தி தொடங்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யா தாக்குதலை நிறுத்தினால் யுக்ரைனில் தேர்தலை நடத்த தயார் என்று அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அறிவித்த நிலையில் அதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நில பதிவேடுகளை இஸ்ரேல் மாற்ற முயற்சிப்பதாக பாலஸ்தீன அதிபர் திரு முகமது அப்பாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் இன்று ஆந்திர மாநிலம் அமராவதிக்கு வருகை தருகிறார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வருடாந்திர மலர் கண்காட்சி இன்று தலைநகரின் பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளிடம் பேச்சு நடத்தி தாயகம் திரும்பிய தமிழர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிலோன் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த நாட்டியாஞ்சலி விழா நேற்று கோலாகலமாக நிறைவடைந்தது. நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பின்போது புல்வெளி கழகு, வெள்ளை திக்கல், நீல ஈப்பிடிப்பான் உள்ளிட்ட அரிய வகை பறவைகள் தென்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் மெரினா கடற்கரையில் நேற்று தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 61 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. கொழும்புவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 175 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் இஷான் கிஷன் 40 பந்துகளில் 77 ரன் எடுத்தார். 176 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் 18 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தரப்பில் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ், திலீப் வர்மா ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் பெங்களூரு அணி தரப்பில் சிவசக்தி, சுனில் சேத்ரி ஆகியோர் கோல் அடித்தனர். முன்னதாக ஜம்ஷத்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷத்பூர் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினா 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு குறித்த சர்வதேச கண்காட்சியை புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் பயனுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆன்மீகம் மிகவும் இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 6000-க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 61 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.